போன சாப்டரில் வந்து நம்ம நாயக பிரகரணத்தோடு முடித்தோம். இப்போ நான் அடுத்தது வந்து நம்ம வந்து காவிய பிரகரணத்துக்கு போக போகிறோம். தட் இஸ் த செகண்ட் சாப்டர் ஆஃப் பிரதாபருத்ரியம் டெக்ஸ்டோடது. ஸோ இன் ஜென்ரல் வந்து எல்லா இந்த அலங்கார சாஸ்திரங்கள் எல்லாம் வந்து காவிய பிரகரணம் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் பிரகரணத்தில் ஆரம்பிப்பான். நம்ம ஆத்தர் வித்யாநாதர் வந்து நாயக பிரகரணத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவர் வந்து பிரதாபருத்ரனை பற்றி சொல்லணும். ஸோ அந்த ராஜாவை பற்றி தான் இந்த டெக்ஸ்ட் போக போகிறதுங்கிறதுக்கு அது ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஆகிடுறது. நாயக பிரகரணம் முதல்ல ஆரம்பித்ததுனால அதே சமயத்தில் நாயகன்கிறவன் ஒரு கிரந்தத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு பிரதாபருத்ரனை பேஸ் பண்ணி தான் இது இருக்க போகிறது இந்த ரிட்டாரிக் ஒர்க்கு. அவனை தான் ஒரு உதாரணமாக கோட் பண்ண போகிறாருங்கிறத முதல்லையே சொல்லிடுறார். அதனால் நாயக பிரகரணம் எடுத்துட்டார் ஃபஸ்ட்டு. அண்ட் நாயகன்தான் பிரதானம் ஒரு காவியத்துக்குங்கிற காரணத்தினாலும் நாயகனை ஃபஸ்ட்டு எடுத்துட்டுருப்பார். இப்போ நம்ம வந்து செகண்ட் சாப்டரில் வந்து காவிய பிரகரணத்தை பார்க்க போகிறோம். சி, இந்த பிரகரணம் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன், எஸ்பெஷலி ஃபார் காமாட்சி. ஏன்னா நீ வந்து பேரலலி இன்னொரு அலங்கார சாஸ்திரம் டெக்ஸ்ட்டு படிச்சுட்டு இருக்க, சாகித்ய தர்ப்பணம். ஸோ அதில் வந்து அவர் வந்து லக்ஷணா வந்து இவ்வளோ லக்ஷணான்னு சொல்லியிருக்கலாம், அபிதாங்கிறதுக்கு பேதமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது வந்து விஸ்வநாதரோட ஐடியா, சாகித்ய தர்ப்பணக்காரரோட ஐடியா. இதில் வரப்போகிறது பியூர்லி வித்யாநாதரோட ஐடியா, புரியுறதா? ஸோ இந்த டெக்ஸ்டில் நீ இந்த பிரகரணத்தில் நீ எடுத்துட்ட அப்படின்னா இவர் வந்து காவியத்துக்கு கொடுக்குற லக்ஷணமே என்னென்னா, குணாலங்கார சகிதௌ சப்தார்த்தௌ தோஷவர்ஜிதௌ கத்திய பத்திய உபயமயம் காவியம் காவிய விதக விதுகு அப்படிங்கிறத வச்சு தான் ஆரம்பிக்கிறார். இந்த காவிய பிரகரணத்தில் அவர் மெயினாக டீல் பண்ண போகிறது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தேன்னா, வாச்சக சப்தங்கள், அதுக்கு அபிதாங்கிற ஒரு வியாபாரம், அதனால் வாக்கியார்த்தம்ங்கிறது ஒன்று வரப்போகுது. ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ த ஜிஸ்ட் ஆஃப் வாட் இஸ் தேர் இந்த பிரகரணம். When we go to the respective sections, அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம படிக்க போகிறோம். ஜஸ்ட்டு இந்த ஹோல் பிரகரணத்தில் என்ன இருக்குங்கிற ஒரு ஜிஸ்டை சொல்லிடுறேன். வாச்சக சப்தம், அபிதாங்கிற ஒரு வியாபாரம், வாக்கியார்த்தம் அது மூலமாக கிடைக்க போகிறது. அதே மாதிரி லாக்ஷணிக சப்தங்கள், லக்ஷணாங்கிற ஒரு வியாபாரம், லக்ஷியார்த்தம் கிடைக்க போகிறது. அந்த மாதிரி வியஞ்சக சப்தங்கள், வியஞ்சனாங்கிறது வியாபாரம், வியங்கியார்த்தம் அப்படிங்கிறது நம்ம அர்த்தமாக கிடைக்க போகிறது. இது மூணுமே சப்த விருத்தியாக ஒத்துக்கிறா. அபிதா, லக்ஷணா, வியஞ்சனா, இது மூணுமே சப்த விருத்திகள், சரியா? இதில் இவர் வந்து ரூடி யோகம்னு ரெண்டு பிரியறது இவருடைய டெக்ஸ்டில் அபிதா வியாபாரமானது, சரியா? இந்த ரூடியை வந்து மம்மட்டர்லாம் பார்த்தேன்னா லக்ஷணாவில் எடுத்துக்கிறார். ரூடி அர்த்தம்னு லக்ஷணம் ஆக போகிறது. ஓகே, இவர் வித்யாநாதரோட யூனிக் ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தேன்னா, இவர் அபிதாவில் வந்து அபிதா ரெண்டாக விரியறது, ரூடி ஒன்று யோகம், சரியா? அதே மாதிரி லக்ஷணா எடுத்துலன்னா நம்ம மம்மட்டர் வந்து ஆறு விதமான லக்ஷணா ஒத்துக்கிறார். சாயுத தர்ப்பணக்காரர் வந்து 80 types ஆஃப் லக்ஷணா ஒத்துக்கிறார். ஆமாம், எப்படி அந்த டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னு என்னால் இமேஜின் பண்ணிக்க முடியல. இப்போது இவர் வந்து 4 லக்ஷணா ஒத்துக்கிறார். சி, இதுதான் அவாவாளுடைய பர்ஸ்பெக்டிவ். இவ்வளோ நம்ம இவா தப்பு இவா ரைட்டுலாம் கிடையாது. அந்த சாஸ்திரக்காரா அந்தந்த பத்தி அவளுக்கு என்ன தோன்றதோ அதை எழுதியிருக்கா, சரியா? ஸோ இவர் வந்து லக்ஷணால 4 ஒத்துக்கிறார். அப்புறம் வெங்கியார்த்தம் போயிடுறார். வெங்கியார்த்தத்துக்கு அப்புறம் இது மூணு சப்த விருத்தியாக ஒத்துக்கிறார். இதுக்கப்புறம் விருத்திகள்னு ஒன்று ஒத்துக்கிறார், விருத்திகள்னு தனியாக ஒத்துக்கிறார். அது என்னென்னா, இந்த விருத்திக்கும் அந்த விருத்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து சப்த வியாபாரமாக வச்சுக்கோங்க, ஓகே? அது வந்து ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். அந்த கைஷிக்கி, ஆரபட்டி, சாத்வதி, பாரதி நம்ம முன்னாடியே படித்தோமே இந்த நாயக பிரகரணத்தில், க்ஷோணி ரக்ஷண தக்ஷண, அந்த தக்ஷிணா அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அது கைஷிக்கியில் தான், கைஷிக்கிய ஆரபட்டியில் படித்தோம், ஆரபட்டியில் படித்தோம். ஸோ அது 4 ஸ்டைல் ஆஃப் அன் ஆத்தர், ஓகே? ஸோ அந்த விருத்திகளை பற்றி சொல்கிறார். அப்புறம் ரீதிகள், பாஞ்சாலி, வைதர்பி, அதுவும் மோரார்லெஸ் சப்தங்களுடைய யூசேஜ் தான், அதுவும் இட் ஆல்சோ லைக் ஸ்டைல் ஆஃப் அன் ஆத்தர் தான். அதுக்கப்புறம் இவர் வந்து ஷையான்னு ஒன்று ஒத்துக்கிறார். இது யாருமே சொன்னதில்லை. தட் இஸ் சி, நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சாப்டர் வரும்போது அந்தந்த லக்ஷணத்தை படிச்சுட்டு அதுக்கு லட்சியம் நம்ம படிக்க போகிறோம். இவர் கொடுத்துருக்கார். இதில் வந்து யூனிக் ஆஸ்பெக்ட் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஒன்று, இந்த அபிதா வந்து ரெண்டாக பிரியறதுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட், இவர் லக்ஷணா வந்து 4 சொல்கிறார். இன்னொன்று வந்து இந்த ஷையாங்கிறத ஒன்று சொல்லியிருக்கார். இந்த ஷையாங்கிறத நான் படித்ததில்லை, மற்ற ரெட்டாரிக் டெக்ஸ்டில் இருக்கான்னு எனக்கு தெரியல. பதங்களினுடைய ஒவ்வொரு பதமும் முடிஞ்சு ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறது தான், அப்புறம் அடுத்த பதம் ஸ்டார்ட் ஆகிறதான், அது பேர் தான் ஷையா. புரியுதா? இந்த ஷையாங்கிறத ஒன்று ஒத்துக்கிறார். இதுக்கப்புறம் துவனியை பற்றி, இதுக்கப்புறம் பாக்கங்கள், திராட்சா பாக்கம், நாரிகேல பாக்கம்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பாக்கங்களை பற்றி விவரிக்கிறார், அதுக்கு ஸ்லோகங்கள். அதுக்கப்புறம் துவனியை பற்றி சொல்கிறார், வெரைட்டிஸ் ஆஃப் துவனி. அதுக்கப்புறம் அதோட முடிச்சு விட்றார், துவனி வெரைட்டியோட ஐ திங்க் த சாப்டர் கெட்ஸ் ஓவர். அர்த்த சித்திரம், உபய சித்திரம். ஸோ காவிய பிரகரணத்தில் அவர் குண தோஷம் அலங்காரத்தை பற்றி சொல்லலை, பிகாஸ் ஹீ இஸ் ஹேவிங் அ செப்பரேட் செக்ஷன் ஃபார் ஆல் தோஸ் டாபிக்ஸ். கரெக்டா? ஸோ இந்த காவிர பிரகரணத்தில் மெயினாக இவர் சப்த வியாபாரத்தை சொல்லிட்டும், துவனியை சொல்லிட்டும், பாக்கங்களை சொல்லிட்டும், விருத்தி ரீதிகள் இதை சொல்லிட்டு அதோடு முடிச்சு விட்றார். ஓகே, இப்போ நம்ம இந்த காவிய பிரகரணம் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இவர் இவரை சொல்றதுக்கு முன்னாடி மம்மட்டர் வந்து காவிய லட்சணம் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, தத் அதோஷா சப்தார்த்தௌ சகுணௌ அனலங்கிருதி புனக்வாபி. தோஷம் இல்லாத சப்தம் அர்த்தத்தோடு கூடி அலங்காரம் குணங்களோடு இருக்கிற ஒன்று தான் காவியத்துக்கு லட்சணம். ஜெகந்நாதர் ரசகங்காதரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரமணீயார்த்த பிரதிபாதக சப்தா காவியம். ரொம்ப ரமணீயமான அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு சப்தம் தான் காவியம் சொல்கிறார். காமாட்சியோட ஃப்ரெண்டு விஸ்வநாதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாக்கியம் ரசாத்மகம் காவியம். ஓகே, ரசாத்மகம் வாக்கியம் காவியம், ரசத்தோடு கூடி இருக்கிற ஒரு வாக்கியம் தான் காவியம். ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து பிரதாப ருத்ரியத்துக்கு அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்போ நீ வந்து தெரிஞ்சுக்கணும் எழுதணும் அப்படின்னா, வென் யூ ஆர் டூயிங் அ ரிசர்ச், எம்ஃபிலோ பிஹெச்டியோ பண்ணுற, அபிதா லக்ஷணா வெஞ்சனா விருத்திகளை பேஸ் பண்ணி நீ வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுற அப்படின்னா, நீ வந்து எல்லாரும் இவா என்ன சொல்லியிருக்கா அவா என்ன சொல்லியிருக்காங்கிறத நீ கோட் பண்ணி ஆகணும். பிரதாப ருத்ரியம் டெக்ஸ்ட் பொறுத்தவரையில் தேவையே இல்லை. இவர் என்ன சொல்லியிருக்காருங்கிற இந்த லட்சணத்தை ஒழுங்காக புரிஞ்சுண்டு அதுக்கு உண்டான அர்த்தத்தையும் உதாரணத்தையும் எழுதினால் போதும். நான் ஜஸ்ட்டு ஒரு இவா மூணு பேரதை மாத்திரம் இங்கே சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வித்யாநாதர் என்ன சொல்கிறாருங்கிறதுக்கு போகலாம். குணாலங்கார சகிதௌ சப்தார்த்தௌ தோஷவர்ஜிதௌ கத்திய பத்திய உபயமயம் காவியம் காவியவிதகா விதுஹு. காவியவிதகா விதுஹு, காவியத்தை பற்றி தெரிந்தவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். விதுஹு என்ன அறிந்து கொள்கிறார்கள் அப்படின்னா, சப்தார்த்தௌ கத்திய பத்திய உபயமயம் காவியம் காவியவிதகா விதுஹு. சப்தார்த்தௌ சப்தம் மட்டும் அர்த்தத்தோடு கூடிய, கத்திய கத்திய ரூபமாக அதாவது காதம்பரி மாதிரி டெக்ஸ்ட், பத்தியம் பத்தியம்னா காவியங்கள் எல்லாமே, ரகுவம்சம் குமாரசம்பம் எல்லா பத்திய காவியங்கள், உபயமயமாக இருக்கிற சம்பு காவியங்கள், இந்த மாதிரி இருக்க காவியத்தை காவிய விதகா விதுஹு, இவைகளை தான் காவியம் என்று காவியம் அறிந்தவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். எப்படி இருக்கணும் அந்த சப்தார்த்தங்கிறது, வெறும் சப்தம் அர்த்தத்தோடு இருந்தால் அது காவியமா அப்படின்னா, குணாலங்கார சகிதௌ, குணம் மற்றும் அலங்காரத்தோடு கூடியிருக்கிற சப்தார்த்தௌ காவியம். சரியா? அதுக்கப்புறம் தோஷவர்ஜிதௌ, இன்னொரு அட்ஜெக்டிவ், அந்த சப்தமும் அர்த்தமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தோஷம் இல்லாதவைகளாக, தவறு இல்லாதவைகளான சப்தம் மற்றும் அர்த்தத்தை உடையதும். அப்புறம் அதே சப்தார்த்தம் வேற எப்படி இருக்கு அப்படின்னா, குணாலங்கார சகிதௌ, குணம் மற்றும் அலங்காரத்தோடு கூடிய சப்தார்த்தௌ அவைகள் கத்திய பத்திய உபயமயம் காவியம். கத்தியாத்மகமாகவும் இருக்கு, பத்தியாத்மகமாகவும் இருக்கு, உபயாத்மகமாகவும் இருக்கிற ஒரு காவியத்தை காவிய விதகா விதுகு, காவியம் தெரிந்தவர்கள், காவியத்தை பற்றி ஒரு ஞானம் உள்ளவர்கள் விதுகு அறிந்து கொள்கிறார்கள். சரியா? இதுதான் இவருடைய காவிய லட்சணம். காவிய லட்சணத்தை பற்றி எழுது அப்படின்னா, திஸ் இஸ் த ப்ரைமரி ஸ்லோகா, இதை தான் நீங்கள் எழுதியே ஆகணும், இதை மனப்பாடம் பண்ணியே ஆகணும். காவிய விதகா விதுஹு எதை அப்படின்னா, சப்தார்த்தௌ தோஷவர்ஜிதௌ குணாலங்கார சகிதௌ கத்திய பத்திய உபயமயம் காவியம் காவிய விதகா விதுஹு. சரியா? இதோட வந்து நம்ம கிரந்தக்காரரான வித்யாநாதர் ஒன்றும் சொல்லலை, பட் வந்து கீழே என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இங்கே வந்து வித்யாநாதர் முதல்ல வந்து குணாலங்கார சகிதவுன்னு ஆரம்பிச்சிருக்கார், ஆனால் நமக்கு அந்த காமெண்டேட்டர் இருக்கார் பாருங்கோ, அவர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, அவர் வந்து தோஷ வர்ஜிதத்தை முதல்ல எழுதியிருக்கார். இப்போ நீங்கள் மம்மட்டனோட லட்சணத்தை எடுத்தாலும் தத் அதோஷவும் சப்தார்த்தமும் தான் ஆரம்பிக்கிறார். ஏன் வந்து இவர் வந்து குணாலங்காரத்தை முதல்ல சொல்கிறார், அவர் ஏன் தோஷ வர்ஜிதம்னு முதல்ல ஆரம்பிக்கிறார் காமெண்டேட்டர் அப்படின்னா, முதல்ல வந்து தோஷம் இல்லைங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் தான் குணம் அலங்காரம் எல்லாமே. புரியுறதா? தோஷத்தோடு ஒரு காவியம் இருக்குதுன்னு சொல்லப்படாது, அந்த இட்ஸ் கிளியர், இட்ஸ் அவுட் ஆஃப் எனி தோஷம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கிளியர் பண்ணிக்கணும். அதுக்கு தான் அந்த காமெண்டேட்டர் கீழே வந்து தோஷ வர்ஜிதவுங்கிறத முதல்ல சொல்கிறாராம். புரியுறதா? இதை வந்து நீங்கள் இது வேணும்னா நீங்கள் எழுதும்போது எழுதிக்கலாம், ஜஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? ஏன் அப்படின்னா, துர்ஜனம் பிரதமம் வந்தே சஜ்ஜனம் ததனந்தனமா. சும்மா இது ஒரு ஜோக்குக்காக, என்ன துர்ஜனனா முதல்ல நமஸ்காரம் பண்ணிவிடுங்கோ, அதுக்கப்புறம் சஜ்ஜனா, ஏன்னா சஜ்ஜனா கோச்சிக்க மாட்டாலும். ஸோ அதனால் முதல்ல வேண்டாத இருக்கிற இந்த தோஷத்தை நீக்கிடலாம். ஸோ அதை பற்றி முதல்ல சொல்லிடலாம், தோஷ வர்ஜிதம்ங்கிறத முதல்ல நிரூபணம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் தது குணசகிதம் அலங்கார சகிதம்னு அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு இவர் கீழே வந்து சொல்கிறார். ஓகேவா? ஸோ அதான் இந்த இங்கே தான் அன்னைக்கு இவருடைய ஸ்லோகம் ஒன்று கேட்டுருந்தேன், சோதி சாரோடது, இதுலேருந்து குவலையானந்தத்துலேருந்து, குணதோஷவு புதக கிருண்ணன் இந்துக்ஷேடவு இவ ஈஸ்வரஹா சிரசா ஸ்லாகத்தே பூர்வம் பரம் கண்டே நியச்சதி. அதாவது இங்கே வந்து தோஷத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் குண அலங்காரத்துக்கு போய்க்கலாங்கிறார். இதுக்கும் இப்போ நான் சொல்கிற ஸ்லோகத்துக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை, பட் வந்து அபய தீக்ஷிதர் வந்து என்ன போட்டிருக்கார் அப்படின்னா, நம்ம குணம் தோஷம் இது ரெண்டுத்தையும் புதக எப்படி எடுத்துக்கிறா, எப்படி எடுத்துக்கிறான்னா, பரமேஸ்வரன் எப்படி வந்து சந்திரனையும் ஆலாகால விஷத்தையும் எடுத்துக்கிறாரோ அந்த மாதிரியாம். குணத்தை கொண்டு போய் தலைக்கு மேலே வச்சுக்கிறார், ஆலகால விஷயத்தை தன் கண்டத்திலே ஜீர்ணம் பண்ணின்றாராம், வெள்ளை விட்டுக்கலையாம். ஸோ அந்த மாதிரி மற்றவாளோடைய குணத்தை வந்து நம்ம தலை மேலே வச்சுக்கணும், அவகிட்ட இருக்கிற ஒரு நல்ல பாசிட்டிவ் குவாலிட்டியை நம்ம வசத்தியாக சொல்லிக்கணும், அவகிட்ட ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் நம்ம பார்த்துட்டோம்னா அது நம்ம அப்படியே கண்டத்தோடு அதை வந்து வெளில வந்து சொல்லிக்கப்படலாம். அழகா இல்லை இந்த ஸ்லோகம்? சிரசா ஸ்லாகத்தே பூர்வம் பரம் கண்டே நியச்சதி. ஆனால் அந்த தோஷமானது அவருடைய கண்டத்திலே நின்றுடுறதாம். ஸோ அந்த மாதிரி குணம் தோஷங்களை, ஸோ குணதோஷவு புதக கிருண்ணன் இந்துக்ஷ்வேடவு இவ ஈஸ்வரா சிரசா ஸ்லாகத்தே பூர்வம் பரம் கண்டே நியச்சதி. சரியா? ஸோ இந்த ஸ்லோகத்துக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய சம்பந்தம் இல்லை, பட் ஐ தாட் குணம் தோஷம்னு வரும்போது இந்த அபய தீக்ஷிதரோட கோலையானந்தத்துலேருந்து எடுத்த ஸ்லோகம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்தராக அவர் வாயிலேருந்து கேட்கணும்னா யூடியூப் போய் பாருங்கோ. குணாலங்கார சகிதவ் சப்தார்த்தவ் தோஷ வர்ஜிதவ் கத்திய பத்திய உபயமயம் காவியம் காவிய விதக விதுஹு. நெக்ஸ்ட், அதோஷோ சகுணவ் சாலங்காரவ் சப்தார்த்தவ் காவியம் இது காவிய சாமானிய லக்ஷணம். ஸோ காவியத்துடைய லக்ஷணம் என்ன அப்படின்னா, அதோஷவ் தோஷம் இல்லாதவைகளும், அசகுணவ் குணத்தோடு கூடியதும், சாலங்காரவ் அலங்காரத்தோடு கூடியதும், கூடியிருக்கிற சப்தார்த்தவ் தோட இருக்கிற காவியம், சப்தார்த்தவ் காவியம் மிதி காவிய சாமானிய லக்ஷணம். சரியா? இந்த அஞ்சு ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காருங்கிறத இப்போ நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஸ்லோகத்தை ஈஸியாக பார்த்துன்னு போயிடலாம். இந்த ஸ்லோகத்தில் ரெண்டாக வந்து பிரிக்கிறார், காவியத்துக்கு அப்ளை ஆகிறது, சரீரத்துக்கு ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்கு அதுவும் அப்ளை ஆகிறது, சேம் திங். ஓகேவா? காவியம்ங்கிறது காவியத்துக்கு வந்து சப்தார்த்தவ் மூர்த்திகி ஆக்கியாதவ். காவியத்துக்கு வந்து எது வந்து மூர்த்திகி, மூர்த்திகினா சரீரம், எது அப்படின்னா சப்தம் மட்டும் அர்த்தம். சரியா? ஒரு மனுஷனுக்கு எப்படி சரீரமோ அதே மாதிரி காவியத்துக்கு எது சரீரம் அப்படின்னா அது மூர்த்திகி. ஓகே? அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பிராணக ஜீவிதம் எது அப்படின்னா வியங்கம். எப்படி வந்து ஒரு உயிருக்கு, ஒரு மனுஷனுக்கு வந்து உயிர்ங்கிறது ரொம்ப முக்கியமோ ஜீவிதமோ, அதே மாதிரி வியங்கம், வியங்கார்த்தம்ங்கிறது ஒரு காவியத்தோடைய ஜீவிதம். சரியா? அதே மாதிரி நெக்ஸ்ட், அலங்காரங்கள் வந்து காவியங்களுக்கு எப்படி உபமாதையாக அலங்காராக, முன்னாடியே படித்தோம் இல்லையா, அலங்காரியம் அலங்காரியா காவியம், அலங்காராக அலங்காரக. படித்தோம் இல்லையா முன்னாடியே. ஸோ அதே மாதிரி உபமா முதலிய அலங்காரங்கள் காவியத்துக்கு அலங்காரமாக இருக்கின்றன. இங்கே வந்து ஒரு சரீர ஒரு மனுஷனுக்கு எது அலங்காரம் அப்படின்னா ஹாராதிகள், நெக்லஸு எல்லாம். ஓகேவா? அதே மாதிரி குணங்கள், குணங்கள் வந்து எதுக்கு காவியத்துக்கு குணங்கள், சிலேஷம் முதலிய குணங்கள். பின்னாடி குண பிரகரணத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஒரு ஒரு மனுஷனுக்கு எது குணம் அப்படின்னா சௌர்யாதயாக, சௌரியம் முதலிய குணங்கள். சரியா? அதே மாதிரி ஸ்வபாவாக அப்படிங்கிறது ரீதையாக, காவியங்களுக்கு ரீதிங்கிறது தான் ஒரு ஸ்வபாவம். ஸ்வபாவங்கிறது அதிலே இருக்குது, அது ஸ்டைலுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க காவியத்துக்கு. இங்கே வந்து மனுஷனுக்கு வந்து ரீதிஹி ஸ்வபாவாக, அவனுடைய ஸ்வபாவம்னா அவன் ஒரு ரீதிங்கிறது ஒரு வழிமுறை, அவன் பர்த்லேருந்தே அவன் கரெக்டு வழியில் போயின்னு இருக்கான், அந்த மாதிரி ஒரு வழிமுறையானது மனுஷனுக்கு. சரியா? அப்புறம் ஆஹாரியகி சோபா விருத்தையக, விருத்திகள், விருத்திகள் இருக்கே எது இந்த கைஷிகி ஆரபட்டி சாத்வதி பாரதின்னு இருக்கே, அந்த மாதிரி விருத்திகள் எப்படின்னா ஒரு ஒரு காவியத்துக்கு ஆஹாரியகி சோபானா, அதாவது கீழே என்ன போட்டிருக்காருன்னா ரெண்டு விதமான சோபா இருக்கு, ஸ்வாபாவிகி ஆஹாரியகி. ஸ்வாபாவிகினா சுவாவமே, நேச்சுரல் பியூட்டி. ஆஹாரிகினா ஒரு கிருத்ரிம அழகு, கிருத்ரிம சோபா. ஸோ இங்க இடத்துல வந்து விருத்தையாக ஆஹா சோபாம் ஆஹாரியக்கின்னா அழகை வந்து இழுத்துண்டு வருதான் அந்த அந்த காவியத்துக்கு. எது அப்படின்னா இந்த விருத்திகள், ஸ்டைல் இருக்கு பாரு, அந்த ஷைலிங்கிறது அழகை வந்து அந்த காவியத்துக்கு இழுத்து கொண்டு வருகிறது. ஓகேவா? இங்க வந்து விருத்தையாக அப்படின்னா மனுஷனுக்கு வந்து ஹேபிட்ஸ், ஆச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே. சரியா? அவனுக்கு அவன் வந்து அவன் வந்து பார்க்கறதுக்கு சுமாரா இருக்கலாம், ஒரு ஸ்திரீயா இருக்கட்டும் ஒரு புருஷனா இருக்கணும், பார்க்கறதுக்கு சுமாராக இருக்கலாம், ஆனால் அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய பிஹேவியர், நமக்கெல்லாம் சில பேரை பார்த்தாலே வந்து ஆஹா அப்படின்னு தோன்றது இல்லை. அவள் வந்து பார்க்க சுமாராக இருக்கலாம், பட் அவளுடைய நாலேஜ்னால அவளுக்கு ஒரு வித்வத் மூலமாக ஒரு அழகு, இல்லைனா அவளுடைய பிஹேவியர்னால ஒரு அழகு, அவள் ஒருத்தர்கிட்ட அப்ரோச் பண்ணுறத பார்க்கும்போது நமக்கு ஒரு அழகு, அவள் நம்மக்கிட்ட எப்படி ரொம்ப இதுவாக பேசுகிறா, ப்ளீஸிங்காக பேசுகிறா, அதனால் நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு இல்லையா? ஸோ அது அந்த மாதிரி விருத்தையாக மனுஷனுக்கு. சரியா? அப்புறம் பதானுகுண்ய விஸ்ராந்திஹி ஷையா, நான் ஷையான்னு ஒன்று முதலே சொன்னேன்ல, இவர் பிரதாப ருத்ரகாரர் தான் சொல்லியிருக்கார் அப்படின்னுட்டோம். ஷையானா இன் ஜென்ரல் படுக்க. இங்கே வந்து என்னென்னா பத அனுகுண்ய விஸ்ராந்திஹி, ஒவ்வொரு பதமும் முடிஞ்சவுடனே அந்த பதத்துக்கு ஒரு விஸ்ராந்தியான், அப்புறம் இன்னொரு பதம் புதுசாக ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக கேட்டேன்னா எனக்கு சொல்ல தெரியாது, இதுதான் இதோட அர்த்தம். ஓகேவா? ஏன்னா இவரால் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அது. பத அனுகுண்ய விஸ்ராந்தினா ஒரு பதம் முடிஞ்சு அந்த அந்த பதம் வந்து விஸ்ராந்தி அடைகிற சமயத்தில் அவர் இன்னொரு பதத்தை ஸ்டார்ட் பண்ணுறார். இதுதான் ஷையா காவியத்துக்கு. மனுஷனுக்கு என்னென்னா அவனுடைய சரீரத்துக்கு ஒரு விஸ்ராந்தி. ஓகேவா? அப்புறம் பாக்காகா, திராட்சா பாக்கம், நாரிகேல பாக்கம், அந்த மாதிரி திராட்சா பாக்கம்ங்கிறது காளிதாசனுக்கு சொல்கிறோம், நாரிகேல பாக்கம்ங்கிறது பாரவிக்கு சொல்கிறோம். திராட்சா பாக்கம்ங்கிறது திராட்சை வாயில் போட்ட உடனே டகால்னு அதனுடைய சுவை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியறதில்ல, அதே வந்து பாரவியாக இருந்தால் அதை உடச்சி அப்புறம் அதுக்கப்புறம் அதை என்ஜாய் பண்ணுறோம். ஸோ அவனுடைய வேர்ட்ஸ் வந்து, யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் காளிதாசனை ரொம்ப புகழற காரணமே அதான், சிம்பிளாக சொல்லி அதை சிம்பிளாக, அதை சிம்பிளான ஸ்டைலில் அதை பெரிய விஷயங்களை வர்ணிச்சுட்டு போயிடுறான் காளிதாசன். புரியுறதா? ஸோ அங்கே பாக்கங்கள்ங்கிறது அது, அந்த பாக்கங்கள்ங்கிறது எப்படி அப்படின்னா திராட்சா பாக்கம், நாரிகேல பாக்கம் அவைகள். அவள் வந்து ரசாஸ்வாதன பிரபேதாக, ரசத்தை ஆஸ்வாதனம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு பல வகையான பல வகையான பாக்கங்கள் எப்படின்னா இந்த திராட்சா பாக்கம், நாரிகேல பாக்கம். அதே மாதிரி இங்கே பாக்கம்னு சொன்னேன்னா மனுஷனுக்கு வந்து அவன் சுவைக்கிறானோ, ஜாங்கிரியை வாயில் போட்டேன்னா டக்குன்னு சுவை ஏறிடுறது திராட்சா பழம் மாதிரி. அதுவே முறுக்குனா கடிச்சு முடிச்சு தானே சாப்பிடணும். புரியுறதா? ஸோ அவனுக்கு பார்க்கம்னா அந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி லோகவது இயம் சாமக்ரி காவியே அபி பிரக்யாதாக. ஓகே, லோகத்தில் எப்படி இந்த மாதிரி ஒரு சாமக்ரிகள் சொல்லப்படுகின்றனோ படுகின்றதோ அதே மாதிரி காவியத்திலையும் சொல்லப்படுகிறது. அதுதான் இந்த அஞ்சு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இப்போ ஸ்லோகத்தை நம்ம வரி வை வரி பார்த்துட்டு போகலாம். சப்தார்த்தௌ மூர்த்திஹி ஆக்யாதௌ ஜீவிதம் வங்கிய வைபவம் ஹாராதிவத் அலங்காராக தத்ர ஸ்யுஹு உபமாதயஹ. இது ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்லோகம். இதுதான் சப்தார்த்தௌ சப்தமும் அர்த்தமும் காவியத்தினுடைய மூர்த்திகி ஷரீரம் ஆகாரம் இது ஆக்கியாதவ் என்று சொல்லப்படுகிறது. சரியா, சப்தார்த்தவ் மூர்த்திகி ஆக்கியாதவ். அப்புறம் வியங்கிய வைபவம் ஜீவிதம். வைபவம் அப்படிங்கிறதுனால ரசம், அலங்கார வெங்கியம், வஸ்து வெங்கியம் எல்லாம் ரசப்பிராதான்யமான ஒரு வெங்கியார்த்தம் வருது இல்லையா, வஸ்து பிராதான்யமாக ஒன்று வருது, அலங்கார பிராதான்யமாக வருது, அதையெல்லாம் அந்த வைபவத்தில் இன்க்ளூட் ஆகிடுறது. ஸோ வெங்கிய வைபவம் அப்படிங்கிறது ஜீவிதம் காவியஸ்ய, அதுதான் பிராணன் உயிர். வெங்கியம் இல்லை, வெங்கியார்த்தம் இல்லை அப்படின்னா அந்த காவியம் உயிரற்றது. புரியுறதா? ஸோ சப்தார்த்தவ் மூர்த்திஹி ஆக்கியாதவ் வெங்கிய வைபவம் தஸ்ய காவியஸ்ய ஜீவிதம். சரியா? ஹாராதிவத் அலங்காராக தத்ர ஸ்யுஹு உபமாதய, தத்ர மேலும் அங்கே உபமாதய, உபமா முதலியவைகளான அலங்காரங்கள் ஹாராதிவத் ஹாரம் போன்ற அலங்காரமாக உள்ளன. எப்படி காவியத்துக்கு உபமா முதலிய அலங்காரங்கள் அலங்காரமாக உள்ளதோ அதேபோல் ஒரு மனுஷியனுக்கு ஹாரம் முதலிய அலங்கார வஸ்துக்கள் அலங்காரமாக ஆகின்றன. சரியா? ஹாராதிவத் அலங்காராக தத்ர ஸ்யுஹு உபமாதய, உபமாதய காவியஸ்ய அலங்காராக பவந்தி, உபமாதய அலங்காராக காவியஸ்ய அலங்காராக பவந்தி, யதா மனுஷ்யஸ்ய ஹாராதி அலங்காராக. புரியுறதா? ஹாராதிவத் அலங்காராக. நெக்ஸ்ட் ஸ்லேஷாதய குணாக
தத் வெங்கிய வைபவம். என்ன சொன்னீங்க?
வெங்கிய வைபவம், வெங்கியம், வெங்கியார்த்தம் இருக்கு இல்லையா, வெங்கியம், வெங்கிய வைபவம்ங்கிறது தான் அதுக்கு ஜீவிதம் பிராணஹ, அதுக்கு உயிராக உள்ளது அந்த ஷரீரத். அந்த எப்படி வந்து ஷரீரத்துக்கு பிராணனாக பிராணன் இருக்கும், உயிருங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி காவியத்துக்கு வெங்கியம்ங்கிறது ஜீவிதம். புரியுறதா? அப்புறம் ஸ்லேஷாதய குணாக தத்ர சௌர்யாதய இவஸ்திதாக ஆத்மோத்கர்ஷாவகாக தத்ர சுபாவாக இவ ரீதய. நெக்ஸ்ட் வந்து ஸ்லேஷம் முதலிய குணங்கள் காவியஸ்ய, தத்ர ஸ்லேஷாதய ஸ்லேஷம் முதலிய குணங்கள் சௌர்யாதய இவ, சௌரியம் முதலிய குணங்களை போல் ஸ்திதாக. எப்படி வந்து ஒரு மனுஷனுக்கு சௌரியம் முதலிய குணங்கள் இருக்கின்றதோ அதே போல் ஸ்லேஷம் முதலிய குணங்கள் காவியத்தில் உள்ளன. சரியா? இந்த ஸ்லேஷகனா இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமோ, சம்யோகன்னு அர்த்தம். ஸோ இந்த குணங்களே வந்து என்னன்னா, சில பேருக்கு வந்து பை பர்த் நல்ல குவாலிட்டி வரலாம், சில பேருக்கு வந்து சம்சர்கஜாகா தோஷ குணாகா பவந்தின்னு ஒரு வாக்கியம் இருக்கணும், பூவோட சேர்ந்து இந்த நாரும் மணக்கது மணப்பது போல அப்படின்னு சொல்லுவா இல்லையா. சம்சர்கத்வசாத்து சில பேருக்கு நல்ல குணங்கள் அடாப்ட் பண்ணிப்பா, சில பேர் பை பர்த் ஸ்மார்ட்டாக இருக்க மாட்டா, ஆனால் வந்து அவளுக்கு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் அமைஞ்சு நல்ல ஒரு சமூகத்தோடு சேர்ந்து விட்டானா அவளுக்கு வந்து நற்குணங்கள் வருமானோ. ஸோ குணங்கிறது பை பர்த்லேருந்து வடாமல் ஒரு சம்சர்க்கத்தினோடு வந்த ஒரு சௌர்யாதய குணாக கூட இருக்கலாம். சரியா? ஸோ இங்கே வந்து நீங்கள் இப்படியே புரிஞ்சுக்கலாம் வெறுமையே, ஸ்லேஷாதய குணாக காவியஸ்ய சௌர்யாதய குணாக சரீரஸ்ய ஒரு மனுஷ்யஸ்ய. புரியறதா? எப்படி ஸ்லேஷம் போன்ற குணங்கள் காவியத்தை அலங்காரம் அழகுபடுத்துகிறதோ அதே மாதிரி இருக்கிறதோ காவியத்தில், அதே மாதிரி சௌரியம் மற்ற குணங்கள் வந்து ஒரு மனுஷன்கிட்ட இருக்கு. சரியா? மேலும் ஆத்மோத்கர்ஷாவகாக தத்ர சுவாவாக இவ ரீதய. ஆத்மோத்கர்ஷாக ஆவகாக ஆத்மாவான ரசம், அதனுடைய உத்கர்ஷம், அந்த ஆத்மாவை உத்கர்ஷம் செய்வதில் ரீதிகள் சுபாவங்களை போல் இருக்கின்றன. எப்படி வந்து நம்மளுடைய நல்ல சுவாவத்தினால நம்மளுடைய ஆத்மாவுக்கு ஒரு விருத்தி வருதோ, நம்ம வந்து நல்ல நல்ல இதோடு வந்ததுன்னா நல்ல ஆத்மா புண்ணியாத்மாவன் அப்படின்னு நம்மளை சொல்லலையா, அது நம்மளுடைய சுவாவத்தினால தானே சொல்கிறா. இந்த சுவாவங்கிறது பை நேச்சர் பிறப்புலேருந்தே நமக்கு ஒன்று வந்திருக்கு, அவன் வந்து புண்ணியாத்மா, அவன் வந்து நல்ல ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே வந்து காவியத்தினுடைய ஆத்மா எது அப்படின்னா ரசம், அந்த ரசத்தை உத்கர்ஷமாக ஆவகம் வகிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த ரீதையாக சுவாவங்கள் போல இருக்கான். எப்படி ஒரு மனுஷனுக்கு சுவாவமானது அவனுடைய ஆத்மாவை உத்கர்ஷம் பண்ணுறதோ அந்த மாதிரி சுவாவம் போல இருக்கிற இந்த ரீதையாக, அதாவது வைதர்பி பாஞ்சாலின்னு அந்த ரீதிகள் வரப்போகிறது பின்னாடி, அந்த ரீதிகள் இந்த காவியத்தினுடைய ஆத்மாவான ரசத்தை உத்கர்ஷம் செய்கின்றன. கரெக்ட், சரியா? நெக்ஸ்ட், ஸ்லேஷாதய குணாக தத்ர சௌரியாதய இவ ஸ்திதாக ஆத்மோத்கர்ஷாவகாக தத்ர ஸ்வபாவாக இவ ரீதையாக சோபாம் ஆஹாரிகீம் பிராப்தாக விருத்தயஹ விருத்தயஹ யதா பத அனுகுண்ய விஸ்ராந்திஹி ஷய்யா ஷய்யா இவ சம்மதா. சோபாம் ஆஹாரிகீம் பிராப்தாக விருத்தயஹ விருத்தயஹ யதா. முன்னாடியே சொன்னேன், ஆஹாரிகீம்னா ஒரு ஒரு இழுத்து கொண்டு வரப்பட்ட ஒரு அழகு. அந்த ஸ்லோகத்துக்கு வந்து அந்த விருத்தியானது ஒரு அழகை இழுத்துண்டு வரதான், ஸ்டைலுங்கிறது. அப்படிப்பட்ட விருத்திகள் மனுஷன்கிட்ட இருக்கும்போது எப்படி விருத்தையாக, அவனுடைய ஆச்சாரக, அவனுடைய ஹேபிட்ஸ், அதை பார்த்து அவனுடைய அவனுடைய ஹேபிட்ஸு அவனுடைய ஆச்சாரத்தை பார்த்து அவனுக்கு ஒரு அழகு வருது இல்லையா? இல்லையா? உங்கள் ஊரில் வந்து அந்த இவர் இருக்க பாருங்க, அவர் பேர் என்ன, யூஎஸ் பிரசிடென்ட் முன்ன இருந்தாரே, ஒபாமா. பட் எவ்வளோ ஒரு ஒரு அவருடைய ஆக்டிவிட்டி எல்லாமே பார்த்து ஒபாமா மாதிரி ஸ்மார்ட் அப்படின்வா இல்லையா? ஸோ ஒருத்தரோடைய அப்பியரன்ஸை வச்சு வர அழகு இல்லை, அதில் வந்து வேற அவளுடைய ஆச்சாரம் விருத்திகளை வச்சுண்டு வர அழகுங்கிறது அவளுடைய பிஹேவியர் பழக்க வழக்கங்கள் மூலமாக ஒரு ஒரு அழகானது அவளுக்கு இழுத்துண்டு வருது பார். அவ கிட்ட ஒரு ஸ்திரீ வந்து பை ரூபத்தில் அழகாக இருக்க வேண்டாம், பட் அவள் ஞானவதியாக இருந்துட்டான்னு வச்சுக்கோ, அந்த சரஸ்வதி ரூபமாக வித்யா ரூபமாக ஒரு அழகு அவளுக்கு இல்லையா? அவள் பை நேச்சர் அப்படியே ரூப சுந்தரியாக இருக்க வேண்டாம். ஓகே, ஸோ அதுதான் இந்த ஆஹாரிக்கையும் அழகுங்கிறது, அதுதான் ஒரு மனுஷனுக்கு. அது எப்படி காவியத்தில் அப்படின்னா, அந்த விருத்திகள் வந்து அந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் வந்து அந்த மாதிரி ஒரு அழகை இழுத்து கொண்டு வந்து கொடுத்து விட்ருது. பட் இங்கே கீழே வந்து சுவாபாவிகி ஆஹாரிக்கின்னு ரெண்டு டிஃப்ரென்ஸ் போட்டிருக்கார். சுவாபாவிகிங்கிறது நேச்சுரல் பியூட்டி, ஆஹாரிக்கிங்கிறது கிருத்ரிமாம் பியூட்டின்னு போட்டிருக்கார். இப்போ இழுத்துன்னு வர பியூட்டியே அன்நேச்சுரல் தானே இல்லையா? ஸோ அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். பட் இது வந்து இந்த ஆஹாரிக்கும் பியூட்டிங்கிறது இழுத்துண்டு வர அழகுங்கிறது நல்லா இருக்கு இன்னும், ஐ ஃபீல். ராதர் தன் சேயிங் கிருத்ரிமான் பியூட்டின்னு சொல்கிறத விட, மேடப் பியூட்டின்னு சொல்கிறத விட, ஒரு ஒரு அழகை இழுத்து கொடுக்கறது அந்த ஸ்லோகங்களுக்கு, சரியா? ம், எங்கள் வாத்தியார் சாகுந்தலத்தில் சொல்வார் ஒரு சென்டென்ஸு, இன்ட்ரென்சிக் பியூட்டி டசன்ட் நீட் எனி ஆர்டிஃபிஷியல் எம்பலிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்வார். கிம் இவகி மதுராணாம் மண்டனம் நா கிருத்தினாம். இதுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன், வேறு யாராலையும் இது எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு வேற சொல்லுவார். கிம் இவகி மதுராணாம் மண்டனம் ந ஆக்ருத்தினாம். ஸோ இன்ட்ரென்சிக் பியூட்டி டசன்ட் நீட் எனி ஆர்டிஃபிஷியல் எம்பலிஷ்மெண்ட். நேச்சுரலாகவே ஒருத்தர் பியூட்டியாக இருந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தானா, அவளுக்கு ஆடை ஆபரணங்களால் ஒரு அழகு சேர்க்க வேண்டாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நேச்சுரல் பியூட்டிங்கிறது ஒரு ஸ்திரீயை வச்சுனாலும் சரி, ஒரு புருஷனை வச்சுருந்தாலும் சரி, மோர் தேன் த ஃபிசிக்கல் பியூட்டி, அவளுடைய அவளுடைய புத்திசாலித்தனம் ஆர் அவளுடைய பிஹேவியர் அவளுடைய ப்ராக்டிஸ் எதை வேணால் வச்சுக்கலாம், அவளை பார்த்து நமக்கு ஒரு அட்ராக்ஷன் வருது இல்லையா? தட் இஸ் கால்ட் இஸ் ஆஹாரிகீம் சோபா, சரியா? சோபாம் ஆஹாரிகீம் பிராப்தாக விருத்தயா விருத்தயா யதா. எப்படி விருத்திகள், விருத்திகள்ங்கிறது வர்த்தனம்னு வச்சுக்கோங்கோ மனுஷனுக்கு அவனுடைய ஹேபிட்டு பிஹேவியர், அந்த மாதிரி காவியத்தில் வந்து இந்த விருத்திகளான கைசிகி ஆரபட்டி சாத்வதி பாரதி இவைகள் ஒரு சோபையை இழுத்துண்டு வந்து கொடுக்கறது, சரியா? நெக்ஸ்ட்டு, பத அனுகுண்ய விஸ்ராந்திஹி ஷையா ஷையா இவ சம்மதா. பதம் நான் முதல்ல சொன்னேன், ஷையாங்கிறது இவர் புதுசாக சொல்கிறது. பத அனுகுண்ய விஸ்ராந்தி, ஒரு பதம் வருது அதோட அனுகுண்யமாக இன்னொரு பதம் வருது, அங்கே வந்து அந்த முன்னாடி பதம் ஒரு விஸ்ராந்தி ஒரு பிரேக் எடுத்துக்கிறது, அது பிரேக் இல்லை அது வந்து ஒரு ஸ்டாப் ஆகுது, அதுக்கப்புறம் இன்னொரு பதம் ஆரம்பிக்கிறது பாரு, அதுதான் ஷையா, சரியா? இந்த ஷையாவை பற்றி ரொம்ப புரியலை அப்படின்னா விட்டுடுங்கோ, பின்னாடி அந்த ஷையாங்கிறதுக்கு ஒரு டாபிக் வருது, அதில் வர ஸ்லோகத்து மூலமாக அது புரியுறதான்னு பார்ப்போம், சரியா? எப்படி வந்து பதங்களுக்கு ஒரு விஸ்ராந்தி ஆனது வருதோ அதை ஷையான்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த சரீரம் எப்போ விஸ்ராந்தி அடையும், ஷையா படுக்கையில் தான். சோபாம் ஆஹாரிகீம் பிராப்தாக விருத்தயஹ விருத்தயஹ யதா பத அனுகுண்ய விஸ்ராந்திஹி ஷையா ஷையா இவ சம்மதா. நெக்ஸ்ட் ரச ஆஸ்வாதன பிரபேதாக ஸ்யுஹு பாகாக பாகாக இவ ஸ்திதாக பிரக்யாதாக லோகவத் இயம் சாமக்ரி காவிய சம்பதாக ரசாஸ்வாதன பிரபேதாக ஸ்யுஹு பிராகாக பாகாக இவ ஸ்திதாக ரசாஸ்வாதன பிரபேதாக ஸ்யுஹு பாகாக ரசத்தை சுவைப்பதில் பல வகையோடு கூடிய பாக்கங்கள். என்ன பாக்கங்கள்? ரசம்ங்கிறது என்னது? அதான் ஆத்மா. அந்த ரசத்தை சுவைக்கிறதுல பலவிதமான பாக்கங்கள் இருக்குது. பலவிதம் பிரபேதங்கள்னா டைப்ஸ், ஓகே, பேதங்கள். ஸோ அப்படி இருக்கிற பாக்கங்கள் எது அப்படின்னா திராட்சாபலம், நாரிகேல திராட்சா பாக்கம், நாரிகேல பாக்கம். இதெல்லாம் திராட்சா பாக்கத்துக்கு தான் நம்ம காளிதாசர் எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். அவரது வாயில் போட்ட உடனே தத்தக்குன்னு அதனோட அர்த்தம் நம்மளுக்கு புரிஞ்சுன்னு விட்றது. நாரிகேல பாக்கம்ங்கிறது நம்ம பாரவி முதலிய கவிகள் அந்த தேங்காவை உடச்சி அதுக்குள் அதுக்கப்புறம் அது முதல்ல ஹார்டாக இருக்குது, அதை அந்த பதங்களை உடச்சி அதை அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அதனால் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. புரியுறதா? இப்போ நம்ம வித்யாநாதர் என்ன சொல்லலாம் தெரியுமோனோ? எனக்கு என்னமோ சீதாபழம்னு சொல்கிற போல இருக்கு. நம்ம வித்யாநாதர்
ஆமாம்,
நான் சீதாப்பழம்ங்கிறதுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். ஏன்னா அவரோடது வந்து பாரவி மாதிரி ஹார்டு கிடையாது, உடச்சி அர்த்தத்தை புரிஞ்சுன்னு அது மாதிரிலாம் இல்லை, ஓரளவு சுலபமாக தான் புரியுறது. ஆனால் அந்த எக்கச்சக்க கொட்டை இருக்கும்ல சீதாப்பழத்தில், தோ அந்த பழம் ஸ்வீட்டாக இருந்தாலும் எக்கச்சக்கமாக அந்த பிரதாபருத்ரன் பிரதாபருத்ரன் சொல்லி 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 நம்மளால் அந்த ஸ்லோகத்தை என்ஜாய் பண்ண முடியல இல்லை. ஸோ இதே மாதிரி ரசாஸ்வாத பிரபேதாக சியுஹு பாகாக பாகாக இவ ஸ்திதாக பிரக்யாதாக லோகவத் இயம் சாமக்ரி காவிய சம்பதாக. ஸோ வந்து ரசாஸ்வாத பிரபேதாக சியுஹு பாகாக பாகாக இவ, ரசத்தை சுவைப்பதில் பல வகையோடு கூட இருக்கிற ஒரு ஒரு டைப்ஸ் பிரபேதாக. எப்படி வந்து திராட்சாபலம், நாரிகேல பலம் எல்லாம் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பாக்காக இவ ஸ்திதாக. நமக்கு மனுஷாளுக்கு எப்படி சாப்பாடோ, எப்படி வந்து ஒரு ஸ்வீட்டை வந்து நம்ம டக்குன்னு போட்டவுடனே அதனுடைய ருச்சி தெரிஞ்சுட்றதோ, அதுவே ஒரு முறுக்கோ வேற ஏதாவது பிஸ்கெட்டோ அது கடிக்கணும்னா அது கடித்து அது கிரைண்ட் ஆனப்புறம் தான் நமக்கு அந்த அதோட சுவை வந்து அதை என்ஜாய் பண்ண முடியறது. அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் ஸ்டைலு, காளிதாசனோடது ஒரு மாதிரி ஸ்டைலு, பாரவியோடது ஒரு மாதிரியான ஸ்டைலு. இப்போ நம்ம இவர் எடுத்துட்டேன்னா நான் சீதாபலம்னு வச்சுருக்கேன், அந்த கொட்டைனால தான் அதனோட இதுவே போகிறது, அதர்வைஸ் இட்ஸ் வெரி ஸ்வீட் இல்லையா. ஸோ இதே மாதிரி லோகவத்து காவிய அபி, லோகத்திலும் லோகத்திலும் சரீரத்துக்கு எப்படி ஒரு இயம் சாமக்ரி இந்த மாதிரியான சாமக்ரிகள் இருக்கின்றதோ அதே மாதிரி காவிய அபி காவியத்திலும் இருக்கிறது. காவிய சம்பதாக பிரக்யாதாக, காவிய சம்பத்து என்ற பெயரினால் அழைக்கப்படுகின்றன இவைகள். சரியா? இயம் சாமக்ரி லோகவத்து, லோகவத்து அப்படின்னா லோகத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி காவிய அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இயம் சாமக்ரி இதை தான் காவிய சம்பதாக பிரக்யாதாக, காவிய சம்பத்து என்ற பெயரினால் புகழ அழைக்கப்படுகின்றன. சரியா இருக்கா? ஸோ இதுதான் இந்த கிளாஸு. சப்தார்த்தௌ மூர்த்திஹி ஆக்யாதௌ ஜீவிதம் வியங்கிய வைபவம் ஹாராதிவத் அலங்காராக தத்ர ஸ்யுஹு உபமாதயஹ ஸ்லேஷாதயஹ குணாஹ தத்ர ஷௌர்யாதயஹ இவ ஸ்திதாஹ ஆத்மோத்கர்ஷாவஹாஹ தத்ர ஸ்வபாவாஹ இவ ரீதயஹ சோபாம் ஆஹாரிகீம் ப்ராப்தாஹ விருத்தயஹ விருத்தயஹ யதா பத அனுகுண்ய விஸ்ராந்திஹி ஷய்யா ஷய்யா இவ சம்மதா ரசாஸ்வாத பிரபேதாஹ ஸ்யுஹு பாகாஹ பாகாஹ இவ ஸ்திதாஹ பிரக்யாதாஹ லோகவத் இயம் சாமக்ரி காவிய சம்பதஹ வாசக லக்ஷக வியஞ்சகத்வே த்ரிவிதம் சப்தஜாதம். இதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.